நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் அறவாழி இளம்பருதி. கடந்த செவ்வாய்க்கிழமையன்று வடசிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானோரின் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. அதிபர் பஷார் அல் அசாத்தின் படைகளே தாக்குதலுக்கு காரணம் என்று கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட துருக்கியின் நீதித்துறை அமைச்சர் பெகிக் போஸ்டா கருத்து தெரிவித்தார். ஆனால் எந்த ரசாயனத்தை படையினர் பயன்படுத்தினர் என்பதையோ அல்லது இந்த தாக்குதல் சம்பவங்கள் குறித்து சிரிய அரசாங்கம் மற்றும் அதன் கூட்டாளியான ரஷ்யா வெளியிட்ட கருத்துக்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களையோ போஸ்டாக் கூறவில்லை. கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரஷ்யாவின் தலையீடு குறித்து விசாரிக்கும் குழுவிலிருந்து தற்காலிகமாக விலகப்போவதாக அமெரிக்க பிரதிநிதிகள் புலனாய்வு குழுவின் தலைவர் டேவின் நியூனஸ் அறிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நியூனஸ் இதுகுறித்து கருத்து கூறுகையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நெறிமுறைகள் அலுவலகத்தில் தனக்கு எதிரான முற்றிலும் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். நியூனஸின் இந்த முடிவுக்கு வெள்ளை மாளிகையின் பேச்சாளரான பால் ரயன் ஆதரவு தெரிவித்துள்ளார்.
First of all, Devin Nunes has earned my trust over many years for his integrity and his dedication to the critical work.
ரகசிய தகவல்களை அதிகாரமின்றி நியூனஸ் வெளியிட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நெறிமுறை அலுவலகமானது தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அங்கேரியில் தஞ்சம் கோரி வந்தவர்களை சுற்றி வளைத்து சரக்கு கண்டெய்னர்களில் வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சம் கொண்ட முகாமிற்கு மாற்றும் திட்டத்தை அந்நாட்டு அரசு கைவிட்டுள்ளது. இத்திட்டத்தை அங்குள்ள மனித உரிமை குழுக்கள் கடுமையாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் திறக்கப்பட்ட புதிய முகாம் முக்கியமாக செர்பியாவிலிருந்து வருபவர்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று குடியேறிகள் அலுவலகத்தின் தலைமை அதிகாரியான சுசானா வேக்கர்த் கூறியுள்ளார். மேலும் பழைய திறந்தவெளி முகாம்களில் சுமார் 40 பேர் மட்டுமே இருப்பதாகவும் தற்போது அது மூடப்பட மாட்டாது என்றும் கூறியுள்ளார். ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரின் மெட்ரோ நிலையத்தில் கடந்த திங்களன்று நிகழ்ந்த தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்ட நிலையில் அதில் முக்கிய சந்தேக நபராக கருதப்பட்ட ஆக்ஸ்பர்சான் ஜலிலோவ் உடன் சந்தேகப்படுவர் என சந்தேகிக்கப்படும் மத்திய ஆசியாவைச் சேர்ந்த பல ஆண்களை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போலீசார் கைது செய்துள்ளனர். திங்களன்று நடைபெற்ற தாக்குதலின் போது வெடிக்கத் தவறிய இரண்டாவது கருவியில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்களைப் போன்றே வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் அவர்களுடைய கட்டடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ் மற்றும் அல் நியூஸ்ரா முன்னணி ஆகிய குழுக்கள் உட்பட பல குழுக்களுக்கு உறுப்பினர்களை தேர்வு செய்ததாக மத்திய ஆசியாவைச் சேர்ந்த 7 ஆண்களை நகர போலீசார் கடந்த புதன்கிழமையன்று கைது செய்தது குறிப்பிடத்தக்கது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
கடந்த வாரம் கொலம்பியாவில் உள்ள தென்னகரமான மொக்கோவாவில் நிகழ்ந்த மண்சரிவில் தற்போது அடையாளம் காணப்பட்ட 92 குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மொத்தம் 303 பேர் இந்த பேரழிவில் பலியாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் பலர் காணாமல் போயுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்த பேரழிவுக்கான காரணம் குறித்து விசாரணைக்கு பொகோடாவில் உள்ள அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுக்க முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும் பகுதிகளில் வாழும் பல லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை சென்றடைய சிரியாவில் 3 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கோரி ஐநா சபை அழைப்பு விடுத்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிவாரண உதவிகளை அதிகாரமிக்க ஆயுதம் ஏந்திய நபர்கள் சேதப்படுத்துவதாகவும் உள்நாட்டு மோதலை சமாளிக்க தன்னுடைய நிறுவனம் முயற்சித்து வருவதாகவும் ஐநாவின் மனிதநேயத்திற்கான ஆலோசகர் ஜான் ஈக்லன் கருத்து கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
மியான்மரில் சிறுபான்மை இனத்தவரான ரோஹிஞ்சா முஸ்லிம் பிரிவினர் மீது மனித உரிமை மீறல் நடந்ததாக செய்திகள் பரவலாக வந்துள்ள போதிலும் ரோஹிஞ்சா பிரிவினருக்கு எதிராக இன அழிப்பு நடந்ததாக கூறப்படுவதை மியான்மரின் நடைமுறை தலைவர் ஆங் சான் சூஷி மறுத்துள்ளார். பிபிசி அளித்த பிரத்யேக பேட்டியில் பெரும்பான்மை ரோஹிஞ்சா முஸ்லிம் பிரிவினர் வாழும் ரக்கீன் மாநிலத்தில் பிரச்சினைகள் நிலவுவதை நோபல் பரிசு வென்ற ஆங் சான் சூஷி ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் இன அழிப்பு என்ற வார்த்தை பயன்பாடு மிகவும் கடுமையானது என்று ஆங் சான் சூஷி மேலும் தெரிவித்தார். அதேவேளையில் நாடு திரும்பும் ரோஹிஞ்சா முஸ்லிம் பிரிவினர் திறந்த மனதுடன் ஆரத்தழுவி மியான்மர் வரவேற்கும் என்றும் அவர் கருத்து கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.